யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம். If you have Bible, please open the Bible, the book of Joshua, chapter 24. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 24வது அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம். நாம் வாசித்து கேட்போம். 11 படிங்க, நான் இப்படி சொல்லி நிறுத்துங்க. 11 படிங்க, எல்லாம் எடுத்துக்கொடுங்க. யோசுவா 24வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ரைட், கோ இட் ப்ளீஸ்.
பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் எத்தியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காத்தியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள்.
7 ஜாதி, கொஞ்சம் பிறகு அதுல நீ கவனிச்சு பாத்தீங்கன்னா 7 ஜாதி அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்த 7 ஜாதியம்.
ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும்
யுத்தம் பண்ணினது இவர்கள். நல்ல கவனி, யுத்தம் பண்ணினது இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களை இவருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இவர்கள் யுத்தம் பண்ணினாலும் வெற்றி தேவனாலேதான். நான் சொல்றதெல்லாம் தயவு செய்து சிந்தி. யுத்தம் பண்ணினது இஸ்ரவேல், ஆனால் வெற்றியை கொடுத்தது தேவாதி தேவன். ஏன்னா கர்த்தர் தான் அந்த ஜனங்கள் அந்த 7 ஜாதிகளையும் இஸ்ரவேல் ஜனத்தின கையிலே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் மற்ற அந்த 7 ஜாதிகளும் ஜனம் பெருத்தவர்களாகவும் பலம் மிக்கவர்களுமாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த பட்டணங்கள் மிகவும் பலம் உள்ளதாகவும் இருந்தது. ஆகவே இயற்கையாக பார்த்தால் இஸ்ரவேலர் அந்த 7 ஜாதிகளையும் ஜெயிக்கத்தக்கதான எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த 7 ஜாதிகளையும் இவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குது, அதை நான் கொஞ்சம் செல்ல உங்களுக்கு சொல்றேன். அவர் தயவுசெய்து தேவோட வார்த்தையை கவனித்து கேளுங்க, கவனித்து கேளுங்க, கவனமாய் கேளுங்க. ஒரு இருதயத்தில் தேவ வசனத்தை நிரப்புங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புற வார்த்தைக்கு தயவு செய்து செவிகள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சத்திய வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று யோவான் 10:27 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் எல்லோரும் பண்றேன். மை ஷீப் ஹியர் வில் ஹியர் மை வாய்ஸ், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப நாம் ஆண்டவருடைய ஆடுகளா இருந்தால் ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கும். இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், ஆனால் இவர்கள் தங்களுடைய பட்டயத்தினாலும் வினினாலும் அந்த ஜனத்தை இவர்கள் மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரிகளை முறியடிப்பதற்கு அவர்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பியிருக்க, குளவிகள் அவர்களை துரத்தீர். இவர்கள் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டிருக்க. யுத்தம் கர்த்தருடையது என்று பைபிளை நாம் வாசிக்கும். படிங்க அடுத்த வசனம்.
அவர்கள் அவர்களை உங்கள் முன்னு துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும்
நீங்கள்
கட்டாத பட்டணங்களையும்
உங்களுக்கு கொடுத்தேன்.
அவர்களில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நாடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அறிக்கையிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை
சேவிக்கிறது.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை
சேவிப்பீர்கள் என்று
தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே
சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு அருமையானவர்களே, நானும் என் வீட்டாரும் வென்றால் என்ற தலைப்பிலே இந்த நாள் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச இருக்கிறேன். குறிப்பாக இது குடும்பங்களை குறித்த சத்தியங்களை நான் இந்த நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி ஆண்டவர்களை விரும்புகிறேன். நானும் என் வீட்டாரும் ஒன்றான். சரி, நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே கிட்டத்தட்ட 7 ஜாதிகளை அவர்கள் முறியடித்திருக்கார்கள். நான் முதல் சொன்னது போல இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். நன்றாக கவனிங்க, இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சத்தியம் மறைஞ்சிருக்கு. நான் சொல்றேன், நல்லா கவனி, நன்றாக கவனிங்க. இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், ஆனால் வெற்றியும் கர்த்தர் கொடுத்தார். அதாவது இவர்கள் யுத்தம் பண்ணினதனால வெற்றி கிடைக்கல, இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். இப்ப மறுபக்கத்தில் பார்த்தால் இவர்கள் யுத்தம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தர் வெற்றியை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் இவர்கள் யுத்தம் பண்ணினதால் தான் வெற்றி என்று நாம் சொல்ல முடியாது. அப்ப இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், நம்ம பங்கு நாம செய்யணும், தேவன் தான் செய்ய வேண்டியதை செய்வார். நான் சொன்ன விளையாட்டு, இவர்கள் யுத்தம் பண்ணணும், ஆனால் வெற்றி தேவனா. யுத்த நாளுக்கு குதிரைகள் ஆயத்தமாக்கப்படும். முடிய பார்ப்போம், ஜெயமும் யாரால் வரும், கர்த்தரால். குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், அதாவது யுத்தத்திற்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், ஆனால் ஜெயமும் கர்த்தரால் வரும். இது தேவனிலே நாம் சார்ந்திருக்கிறதை டிபெண்ட் பண்றதை காட்டும். ஆகவே நம்ம பங்கை நாம் செய்தால் தேவன் தன்னுடைய பங்கை அவர் கச்சிதமாக நிறைவேற்ற தவறவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தரித்திரரை நினைவு கூறுங்கள் அல்லது நினைந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்றது. அர்த்தம் என்ன, தரித்திரருக்கு நாம் உதவி செய்யணும். இதைத்தான் தர்ம ஊழியம் என்று பைபிளை நாம் வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த தர்ம ஊழியத்தை தாராளமாக செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ இப்ப நாம நம் தேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறதோடு மட்டுமல்ல, நாம் அவர்களுக்கு உதவி செய்வர்களாகவும் இருக்கணும். நம்ம பங்கை நாம் செய்யணும், தன்னுடைய பங்கை ஆண்டவர் செய்வார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹலோ, இத சந்தேகம் இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட நாம் அவனுக்கு ரட்சிப்பு நச்சதியை சொல்ல வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். அது ரட்சிக்கிறது கர்த்தர். காலையிலே உன் விதைய விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடார். அது நடக்குமோ இது நடக்குமோ நாம் அறிவோம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே கொண்டு போய் போடு. பிரசங்க 11:1 நம்புறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே கொண்டே போடு, அநேக நாட்களின் பின்பு அதன் பலனை காண்பான். தண்ணீர்கள் எதை குறிக்கிறது, மனுஷரை குறிக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கவள் என்று சொல்லப்படுது. திரளான தண்ணீர்கள் என்று அங்கே குறிப்பிடப்படுவது தண்ணீர் அல்ல, ஜனங்கள். ஆகவே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் கொண்டு போய் போடு, அநேக நாட்களின் பின்பாடு அதை பலனை காண்பாய். சிலர் சீக்கிரமாக ரட்சிக்கப்படுறார்கள், சிலர் லேட்டாக ரட்சிப்பாங்க, ரட்சிப்பு கர்த்தருடைய. ஆனால் நம்முடைய பங்கு நாம் விதைக்கிறது. விதைக்கிறவனாலும் அல்ல, சொல்லுங்க, நீப்பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளைய பண்ணுகிற தேவனா. அவர் விதைக்கிறதும் நீப்பாய்ச்சிறதும் நம்முடைய வேலை, விளைய பண்ணுறது கர்த்தருடைய வேலை. அதாவது சத்தியத்தை சொல்லுறதும் அவர்களுக்காக ஜெபிக்கிறதும் நம்முடைய வேலை, ஆனால் ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலையாகும். ஆகவே நம்முடைய பங்கை நாம் செய்ய வேண்டும், தேவன் தன்னுடைய பங்கை சரியாக கச்சிதமாக செய்வார். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றது, இப்ப சரி, ஒருவர் ஒரு பாவ அடிபத்தனத்துக்கு அவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு அடிமையா இருக்கிற வை. சோ சரி, ஒரு எக்ஸாம்பிள், டோன்ட் பி மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மை, ரைட். நான் இவரை குற்றப்படுத்துறதுக்கு அல்ல, அல்லது குத்துறதுக்கும் அல்ல. இப்ப நான் ஸ்மோக் பண்றேன்னு வைங்க, என்ன எடுத்துக்கோ, ரைட். நான் ஸ்மோக் பண்றேன்னு வைங்க, இப்ப நான் என்ன நம்புறேன், நினைக்கிறேன், ஆண்டவரே நான் ஸ்மோக்கிங்ல இருந்து விடுதலையா. ஆனா இதுல நம்முடைய பங்கு இருக்கு, நாம் செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டு மிகுதிக்கு கத்தெடுத்துட்டு நாம் சார்ந்து கொள்ளும். நாம் அந்த ஸ்மோக்கிங்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்குரிய சில 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 காரணங்களை, ஏதுக்களை நாம் செய்து கொண்டு ஆண்டவரத்தை கேட்கணும், ஆண்டவரே பிளீஸ் ஹெல்ப் ஹெல்ப். நான் உதிரத்தை தொடர்ந்து ஊதிக்கொண்டே ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய கையில் இருக்கிற ஊதுபத்தியை பிடுங்கி எறிகிறவர் அல்ல. நாம் அதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு நாம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் பார்ப்பார். அல்லது குறிப்பிட்ட எந்த பாவத்திலாவது இருந்து நாம் மீளுறதற்கு, அதில் இருந்து நான் விடுதலையாகிறதற்கு நான் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் கவனித்து பார்ப்பார். ஆண்டவரே, உன் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் சொல்லியிருக்கிறதே. நான் விடுறதுக்கு முயற்சிக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியல, எனக்கு உங்களுடைய பலம் வேணும். நான் பாவத்தில் இருந்து விடுதலையாகிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் இருக்கு, அது ஆண்டவர் பார்ப்பார். நான் இருக்கிற நிலைமையில இருந்து கொண்டு எனக்கு விடுதலை தாரும், எனக்கு விடுதலை தாரும், நான் குடித்துக் கொண்டே இருப்பேன், நான் ஊதிக்கொண்டே இருப்பேன், எனக்கு உம்முடைய நேரம் வரும்போது எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கறதெல்லாம் அது வேதத்தின்படியானது அல்ல. நாம் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். மிகுதி ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய இதில் இருந்து நான் விடுதலை. எனக்கு அருமையானவர்களே, யுத்தம் ஆண்டவர் செய்தார், ஜனங்களை பாவித்தார். அவர் நம்முடைய பங்கை நாம் செய்யணும். மிகுதியாக தான் செய்ததை தேவன் செய்தே ஆவார். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணினார்கள், ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நாம், நானும் என் வீட்டாரும் ஒன்றார் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வசனத்தை, கர்த்தருடைய செய்தியை நாம் கவனித்து கேட்போம். ரைட். இந்த 15 அதிகார வசனத்திலே இந்த புத்தகத்திலே கீவேர்டு இதான், யோசுவா புத்தகத்தின் திறவுகோல் வசனமே இதுதான், நானும் என் வீட்டார் போன்றால் கர்த்தரையே சேர். ஐ லைக் திஸ் வெர்ஸ். இந்த புத்தகத்தில் என்னை மிகவும் கவர்ந்த வார்த்தை இதுதான். ஏனென்றால் இன்ன கவனிங்க, யோசுவா தான் அதிகமான யுத்தங்களை செஞ்சிருக்கிறார். இந்த யோசுவாவை குறித்து விரிவாகவும் விவரமாகவும் பேசலாம். பழையப்பாட்டிலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நபர், அதாவது ஹி வாஸ் எ சிக்னிஃபிகண்ட் பர்சன். ஒரு பழையப்பாட்டிலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நபராக அவர் காணப்படுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் மோசேயை பாவித்தார். ஆனால் மோசேக்கு வாக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே தன் ஜனத்தை நடத்தி செல்லுகிற அந்த பாக்கியத்தை தேவன் யோசுவாவுக்கு தான் கொடுத்தார். அடிமை தளத்திலிருந்து அவர்களை அழைக்கும் போதே ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நான் பார்த்து வைத்திருக்கிற தேசம் மலை தாட்சி இல்லாத தேசம், அது பொன்னும் செம்பும் வெட்டி எடுக்கத்தக்க நல்ல தேசம். மட்டுமல்ல, என் கண்களை அந்த தேசத்தின் மேல நான் வைத்திருக்கிறேன், நான் பார்த்து வைத்திருக்கிறதான சிறப்பான நல்ல தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு வாக்கு கொடுத்தார். ஆனாலும் தேவன் தெரிந்தெடுத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு மோசேயால முடியல. பிரவேசிக்க ஆசைப்பட்டார், அந்த தேசத்தை பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டார், அதுக்குள்ளே பிரவேசிக்க விரும்பினார். ஆனால் அவர் மேரிபாவின் தண்ணீரினை விட்ட மிஸ்டேக்கினால் அவரால் தேவனாலே வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். ஆகவேதான் ஆண்டவரிடத்திலே இவர் விண்ணப்பம், ஆண்டவரே நான் ஒரு தடவை அந்த தேசத்தை பார்க்கிறதுக்காவது எனக்கு ஒரு தடவை இடம் கொடுங்க என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதை குறித்து இனிமேல் பேச வேண்டாம். ஆனாலும் அவர் மறிக்கிறதுக்கு முதல் தேவன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்தை மோசேக்கு காண்பித்தார். ஆனால் அதுக்குள்ளே பிரவேசிக்க அவருக்கு இடம் கொடுக்க, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஒலிவ மலையிலே அவர் மறுரூபமான போது மோசே கானான் தேசத்திலே காணப்படுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கானான் தேசத்தில் பிரவேசிக்க மோசே விரும்பினார், ஆனா மோசே ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்க, ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இருந்த நேரத்தில் அதே கானான் தேசத்தில் இருந்த ஒலிவ மலையிலே மோசே எலியாவோடு காணப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. என கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு தேவன் பார்த்து வைத்த அந்த நல்ல தேசத்துக்குள் தன் ஜனங்களை நடத்தி செல்லுகிற அந்த மாபெரும் பொறுப்பை அல்லது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு தான் கொடுத்தார். இவர் அருமையான ஒரு தேவ மனுஷன், தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும், அதான் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பின்பற்றத்தக்கதாக இருக்கு அல்லது போற்றத்தக்கதாக இருக்கு அல்லது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கு. தொடக்கத்திலிருந்து முடிவு வரை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி தேவன் மோசேக்கு பிற்பாடு தன்னுடைய ஜனங்களை நடத்தி செல்லுகிற அந்த மாபெரும் பொறுப்பை யோசுவாக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்பது நல்லது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகமம் புஸ்தகம் 33 11 வசனம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகமம் 33 வசனம் எடுத்தா படிங்க.
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார்.
இது இது மோசே குறித்து சொல்லப்படுது. 33:11 யாத்ராமம், ரைட். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். இது மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. பிற்பாடு
பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும்,
நூனின் குமாரனாகிய
பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
அதை மண்டலம் பண்ணுங்க. யோசுவாவை மோசேக்கு பிற்பாடு தன்னுடைய ஜனத்தை கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்த தேவன் யோசுவாவை தெரிந்தெடுத்ததன் பிரதான ரகசியம் இங்கதான் இருக்கு. என்ன, வாலிபன், வயது போன காலத்திலே அல்ல, வாலிப காலத்திலே. வாய்ப்பு சொல்லுது இல்லையா, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வயது சொல்லுவாங்க, வயசு கொஞ்சம் போகட்டும், அப்புறம் நான் ஆண்டவரை தேடுவேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். நீ வயது வரும் வரைக்கும், வயது வந்து முதிர் வயது மட்டும் நீ வாழுவா என்பதற்கு உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஆகவே தேவனை தேடுவதற்கு சிறப்பான ஒரு காலம் அது வாலிப காலம் தான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான ஒரு காலம் இருக்கும் என்றால் அது வாலிப பிராயம் தான் இல்லையா? வயது வயது முதிர்ந்த காலமும் அல்ல, சிறுபராயமும் அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறப்பான ஒரு காலம் நேரம் இருக்குமா இருந்தால் அது அவனுடைய வாலிப பராயம் தான். யோசுவாவுடைய நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய வாலிப பராயத்தை தேவனுக்கு டெடிகேட் பண்ணிட்டான். வாலிப நாட்களில தான் அநேகர் பற்பல பயங்கரமான பாவங்களுக்கு அடிமைப்படுகிற சூழ்நிலை இருக்கு. ஆனால் எது தன்னுடைய வாழ்க்கையில சிறப்பான காலமோ, எதனுடைய வாழ்க்கையில சிறப்பான நேரமோ, அந்த சிறப்பான காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் யோசுவா தேவனுக்கு என்று டெடிகேட் பண்ணிவிட்டார். இதுதான் ரகசியம். ஆண்டவர் யோசுவாவை மோசேக்கு பிற்பாடு தன் ஜனத்தை நடத்துவதற்கு தெரிந்து கொண்டார். என கருமானவர்களே, அர்ப்பணிப்பின் அடிப்படையில தான் தேவன் ஜனங்களை பாவிக்கிறார். கவனி, அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே தான் கர்த்தர் ஜனங்களை பாவிக்கிறார். அதாவது ஊழியக்காரர், நம்முடைய அர்ப்பணிப்பின் ஆழம் எந்த அளவுக்கு நம்ம லைஃபை ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணிருக்கோம் பாருங்க, அந்த அடிப்படையில தான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்ற முடியும். பாரு, அர்ப்பணிப்பு என்கின்றது அசையாது, அர்ப்பணிப்பு என்கின்றது உறுதியானது, அர்ப்பணிப்பு என்கின்றது ஒரு காரியத்தை செய்வதற்கென்று கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் ஜனங்கள் மோசேக்கு சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கென்று நீங்கள் வேதத்திலிருந்து வாசித்து பார்ப்பே சொன்ன சில பெண்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்யவும் செய்து முடிக்கவும் தங்களை டெடிகேட் பண்ணியிருக்கார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதாவது தேவனுக்கென்று குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும், அதாவது அர்ப்பணிப்பு. இடைநடுவில் விடுகிறது அல்ல, இடையிலே விட்டுவிட்டு ஓடுறது அல்ல, அது உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. அதே நேரத்தில் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கென்று நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டால், அந்த அர்ப்பணிப்பை புடமிட்டு பார்ப்பதற்கு சில சோதனைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் என்பதும் சத்தியம். யோசுவா தன்னுடைய வாழ்வு பிராயத்தை ஆண்டவருக்கு உண்மையாக முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த வாலிபன் என்ன அர்ப்பணிப்பு என்ன, ஆண்டவுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகியல. மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் மோசையோடு முகமுகமாக பேசுறார், என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், அடுத்த கட்டம் என்ன, சகல காரியங்களையும் தேவன் மோசையோடு பேசுறார், யோசுவாவோடு அல்ல, மோசையோடு. தேவன் பேசி முடிந்த உடனே மோசே ஆசிரிப்பு கூடத்தை விட்டு பாளையத்துக்கு போற தன்னுடைய இருப்பிடத்து. தேவன் பேசி முடிச்சது, ஆகவே மோசே தன்னை இருப்பிடத்துக்கு போற. ஆனா யோசுவா ஆண்டவர் பேசி முடிந்தாய்த்தது, ஆனாலும் ஆசிரிப்பு கூடத்தை விட்டு இரவும் பகலும் விலகலப்பார். தட் இஸ் டெடிகேஷன். அந்த அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ஆண்டவர் கனம் பண்ண மாட்டாரா என்ன? இவ்வளவு பெரிய வேலைக்கு இந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு வாலிபனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருந்தார் பாரு. தன் ஜனத்தை நடத்துகிறதற்கு ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு போகலாம், ஆனா தன் ஜனங்களை இந்த கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை எப்படி கணக்கு பார்க்கிறேன், ஒரு 5 லட்சம் புருஷர் இருந்தார்கள் சொல்லப்படுது. ஒரு குடும்பத்தில் 3 பேர் படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் வர்றாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களையும் வனாந்திரத்தில் நேரும் சீருமாக வழிநடத்தி, அதாவது கர்த்தருடைய திட்டத்தின்படி நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போறதுன்றது இலகுவான காரியம். என கரிமானவர்களே, இவ்வளவு பெரிய தேவ மனுஷனாகிய மோசேக்கு கூட அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தேவனே சொல்றாரு, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் முகமுகமாக ஜனங்களோடு பேசினார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கண்முன்னாக செய்தார். இரவில் அக்னிஸ்தம்பமும் பகலில் மேகஸ்தம்பமும் எப்போதும் அவர்களுடன் கூட இருந்தது. இத்தனை அற்புதங்களை கண்ணார கண்டும், தேவனுடைய அற்புத காரியங்களை கண்ணார கண்டும் காதார கேட்டும் அந்த ஜனங்கள் கடின இறுதி முழுவதாக இருந்தார். அவர்களை நடத்துறது மோசைக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவங்க ஒரு கட்டத்தில் ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களையும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என் மேலே நீ இவ்வளவு பாரத்தை வைத்தது என்ன, இது எனக்கு மிஞ்சின பாரம், தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஒரு கட்டத்தில் போய் ஆண்டவரத்தில் கேட்கிறேன். அதற்கு பிற்பாடு அவர் ஆண்டவர் 70 மூப்பர்களை நீ தெரிந்து கொள், உண்மையில் இருக்க ஆவி அவர்கள் மேலே நான் வைப்பேன் சொல்லி அப்படி 70 பேரை அவர் தெரிந்து கொண்ட போது அந்த 70 பேர் மேலும் தீக்கதரிசன ஆவி இறங்கினு சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஒரு கடினமான ஜனத்தை, மோசே இருக்கும் போதே இவ்வளவு கடினமாக இருந்த அந்த ஜனத்தை தொடர்ந்து நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போறது என்பது இலகுவான காரியமாக யோசுவாவுக்கு இருக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனைகள், மோசே மறைந்த பிற்பாடு ஒரு நாள் ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், மோசே மலைக்கு ஏறிவா அப்படின்னு சொன்ன. அவர் மலைக்கு ஏறும் போது எத்தனை வயசு தெரியுமா, 120 வயசு, 120 இயர்ஸ் ஓல்டு. என்ன சொன்னார் ஆண்டவர், பார்த்து மலைக்கு மலையில ஏறிவா. 120 வயதிலும் அவன் மலையில ஏறுற அளவுக்கு அவனுடைய காலில் பலம் இருந்திருக்கு பாரு. மலையில ஏறு ஆண்டவர் அவனோடு பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா, மோசே செத்து போட. ஹலோ, நான் உனக்கு கதை சொல்லல, சத்தியத்தை சொல்றேன். ரைட், அவனுக்கு ஒண்ணு, அவனும் வியாதிப்பட்டவன் இல்ல, சுகவீனவன் அல்ல, சுகவீனனும் அல்ல, நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தான். நல்ல அவனுடைய கண்கள் இருதடவும் இல்லை, கால்கள் பலமளக்கவில்லை, உறுதியாக இருந்தான், பலமாக இருந்தான். 120 வயதிலும் தனியும் இன்னொருடைய உதவியில தனியும் மலை ஏறி இருக்கிறார். அவன் மலையில உச்சியில ஏறின உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே இந்த இடத்துல நீ செத்து போண்டார். ஆமாண்டா, எஸ் நோ, உடனே செத்து போயிட்டேன். ஹலோ, எங்க இருக்கிறீங்க? மலை நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் இருந்தோம். அவனை பார்க்க அவனை பேசுறதுக்கும் இலகுவான காரியம் இல்லை. அவ்வளவு பொறுப்பு வாய்ந்தோம். கடைசியாக அவன் மலையில மறிக்கும் போது ஒருவரும் பக்கத்தில் இல்லை. பாருங்க, திஸ் இஸ் மினிஸ்ட்ரி. பாரு, இதுதான் ஊடி. திஸ் இஸ் மினிஸ்ட்ரி. இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தினவன், அவர்கள் தவறுபடும் போது, பிழை செய்யும் போது, முரட்டாட்டம் பண்ணும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று கெஞ்சி அவளுக்காக மன்றாடி அவர்களை பாதுகாத்த தேவம். இவர்களை விட்டுவிடும் ஒரு நிமிஷத்தில் இவர்கள் எல்லாரும் நான் அதமாக்குவேன், கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர்கள் செய்த பாவங்களும் தேவனுக்கு துரோகங்கள் மகா பெரியது. ஆனால் இந்த தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் நின்று மன்றாடி பிரார்த்தனை செய்து அவ்வளவு ஜனங்களையும் பாதுகாத்திருக்கான் தேவ கோபத்தை. இப்படியெல்லாம் செய்த இந்த தேவ மனுஷன், அவன் மறிக்கும் போது அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கூட இல்லை. மலையிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், செத்து போன செத்து போன மோசே இறங்கி வரல. ஒருவரும் போய் தேடவும் முடியாது. பைபிள் சொல்லுது, கத்தரே அவன் அடங்க முடியாது. ஆண்டவர் அடக்காரன்னு கூட செஞ்சிருக்காரு. Do you believe that? கத்தர் அவனை அடக்க முடியாது. ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் அவனுடைய கல்லறையை காணவில்லை, ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் தான் அவரை அடக்க முடினாரு. ஆனா அதே மோசே ஒலிவு மலையிலே இயேசுவோடு காணப்பட்டிருக்கிறார். ஆகவே மோசே மறித்தும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டு. அது மட்டுமில்ல, மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கார். பாருங்க, இன்றைக்கு நாம் மோசே குறித்து பேசணும். காரணம் என்ன? அவனுடைய அர்ப்பணிப்பு தான். அவ யோசுவா ஆண்டவருடைய வேலைக்கு, ஆண்டவருக்கு தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணித்தார். வாலிபனாக இருந்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த சிறப்பான காலப்பகுதியை, மிக உச்சிதமான காலப்பகுதியை, வாலிப பிராயத்தை தன்னுடைய சொந்த விருப்பு பொறுப்புகளுக்கும், தன்னுடைய மாமிச இச்சைகளுக்கும், இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் தன்னுடைய வாலிபத்தை விட்டு போடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பான பகுதியை கத்தருக்கென்று அர்ப்பணித்த இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை ஆண்டவர் பாவிக்காமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக ஆண்டவர் அவனை பாவிப்பார். சீக்கிரம் ரகசியம், அர்ப்பணிப்பின் அடிப்படையிலே கத்தர் ஒரு மனுஷனை பாவிக்கும். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். இரவும் பகல், ஆண்டவரே நீரே என் தஞ்சம் அப்பா, நான் என்ன செய்யணும்? நீர் என் கர்த்தாவே, நீர் என் தேவன், நீர் என் சிருஷ்டி கர்த்தர், நீரே எங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்த தேவன், அதாவது எங்களை ரட்சித்த தெய்வம், அதாவது எங்களை வாழ வைத்த தெய்வம், அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமாய் வாழ வைத்த தெய்வம், நீரே எங்களை சிருஷ்டித்த தெய்வம், நீதான் ஆண்டவரே, நீதான் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே இரவும் பகலும் அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? மோசைக்கு அடுத்ததாக யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்று தெரியுமா? மோசே யோசுவாட ஊழியக்கான், அவ என்ன சொல்றானோ இதை அவன் செய்வான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் மோசே தேவனுடைய மனுஷன், இவனிடத்தில் தேவனுடைய வாக்கு இருக்குது, கத்தர் அவரை நடத்துறார், தேவனுடைய சித்தம் அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய அழைப்பு அவருடைய வாழ்க்கை இருக்கு. ஆகவே யோசுவா மோசே என்ன சொன்னாலும் அதை கரை உட்பட, அதாவது யோசுவா அறியாமல் இருந்திருந்தாலும் மோசேக்கு அடுத்த தலைவனாக கத்தர் அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஹி வாஸ் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த சந்ததி. அவன் அறியாமல் இருந்தாலும் அடுத்த தலைவனாக, தேவனால் பயன்படுத்தத்தக்க அடுத்த தலைவனாக கர்த்தர் அவனை பயன்படுத்திட்டே இருந்தான். மோசையோடு இருந்து அவன் எப்படி ஜனங்களை நடத்தினார், எப்படி ஜனங்களுடைய பிரச்சனைகளை டீல் பண்ணியிருக்கிறார், எப்படி கர்த்தரோடு பேசினார், எப்படி தேவ திட்டங்களை பெற்றுக்கொண்டார், எப்படி ஊழியர்கள் என்கின்ற காரியங்களை எல்லாம் யோசுவா மோசோட இருந்து கவனித்து பார்த்திருக்க. இப்படியெல்லாம் கவனித்து பார்த்து மோசே பல இடங்களிலே டக்கிள் பண்ண பல பிரச்சனைகளை பார்த்து அவன் அறிந்திருந்திருக்கான். ஆகவேதான் மோசே கத்தர் எடுத்த உடனே அதற்கு முதல் யோசுவாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தவுடைய காலம் இப்ப நடந்த தெரியுமா? மோசுவாவை மோசே கத்தர் எடுத்துக்கொண்டாரு, அடுத்து ஜனங்களை நடத்த வேண்டும். நீங்க யோசுவா முதலாம் அதிகாரத்தை எடுத்து வாச்சு பாருங்க. யோசுவாவுக்குள்ள பெரிய ஒரு பயம் இருந்தது, ஒரு கலக்கம் இருந்தது. அது என்ன? எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்த போறேன்? ஏனென்றால் மோசே இருக்கும் போதே இவர்களை நடத்த முடியலையே, வரட்டாட்டம் பண்ணியிருக்கிறார்களே. இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துறது என்கின்ற ஒரு ஒரு பதட்டம், ஒரு பயம் யோசுவாவுக்குள்ளே இருந்திருக்கு. ஆகவேதான் கர்த்தர் அவங்களோட டைரக்டாக பேசினார், நீ பலன் கொண்டு திடமனதாய், நீ போகும் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நீ இந்த ஜனங்களை நடத்துவா என்று கர்த்தர் அவனோடு திட்டமாக தெளிவாக பேசினார். ஏனென்றால் ஆண்டவர் அவனை அந்த வேலைக்கு அழைத்திருந்தார். யோசுவாவுடைய அர்ப்பணிப்பு மிகவும் ஆச்சரியமானது. இந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரணும். You have to dedicate your life to do something in your life, or which is given by the Lord. Or you have to accomplish the work of the Lord in your life. That should be your motivation in your life. ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற வேலையை நான் பூர்த்தி செய்யும். I have to accomplish the work of God in my life. That's why I need a dedication to do the will of God. தேவனுடைய வேலையை செய்வதற்கு நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு நிச்சயமாக தேவை, தேவை, தேவை. ஒரு ஊழியர் அறிவு, அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல. அடிக்கடி அவர் தேவ பாத்திலிருந்து போய் சொல்வது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை நம்பு, என்னை நம்பு, உம்முடைய ஊழியத்தை நான் உண்மையாக செய்வேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த பாதை அதற்கு என்னை உம்முடைய வேலைக்கு என்னை பக்குவப்படுத்தியிருக்கு. நான் கடந்து வந்த கடினமான பாதைகள் உம்முடைய வேலையை செய்வதற்கு, உம்முடைய பணியை செய்வதற்கு என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறப்பா. ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உம்முடைய ஊழியத்தையே செய்வேன், உன் பக்கமாகத்தான் ஜனங்களை திருப்புவேன். என் பக்கமாக அல்ல, உன் பக்கமாகத்தான் ஜனங்களை திருப்புவேன். உம்முடைய ராஜ்யத்தை தான் கட்டுவேன், சுய ராஜ்யம் இல்ல, உம்முடைய ராஜ்யத்தை தான் கட்டுவேன், என்னை நம்புங்க ஆண்டவர் என்று சொல்லி அடிக்கடி அவள் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவார். கத்தர் அவரை பாய் என்ன கருமானுக்குள்ளே, we need a dedication to do the will of God in our life. ஆண்டவருடைய பணியை நாம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்பார். நாம் ஆராதனைக்கு வரணும், தேவோட ராஜ்யத்தை ஒழுங்காக தேடணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். அது மற்றவர் என்ன ஊழியம், என்ன வேலையாக இருந்தாலும் அது அடுத்தது. ஆனால் எனக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யவும் செய்து முடிக்கவும் I have to dedicate my life unto God. That is the important thing in our life. இது மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு உனக்கென்று தேவனாலே கொடுக்கப்பட்ட தேவ வேலையை செய்யவும் செய்து முடிக்கவும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆற்றல் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், ஒருவரை அறிவும் இருக்கலாம், ஆனால் அது போதாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஏராளம் உலகத்தில் இருக்கிறார்களே, ஆனால் கர்த்தருக்கென்றும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கென்றும் நம்மை நாம் அதற்கு நாம் அர்ப்பணிக்கிறோம் பாருங்க. இப்படி சொல்லும் போது எனக்கு புதிய ஒரு காரியம் ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம், முதலாம் மதியத்தை நம்புறேன் இல்லையா, They was a couple, but they have no children. But you know what I mean? Zachariah, Elizabeth. I like that couple. I like that couple. Why do you know? When the man is doing the work, he is doing the work. வாழ்க்கையில குறைவு இருக்கு. கத்தருடைய வேலை ஆயிடுச்சு. என்னுடைய குறைவு இருக்கட்டும், பட் கத்தரை நம்பி தந்தார வேலை, அதை நான் செய்யணும். அவருடைய வேலை என்ன? அவருடைய 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 முறை வரும்போது மாறி மாறி ஆலயத்தில் போய் தூபம் காட்டுவார், சீட்டு போட்டு அந்த முறை எடுத்துக்கொள்வார். இப்ப சகரியான முறை வரும் போதெல்லாம் அவர் ஆலயத்துக்கு நேரத்தோடு போய் பரிசுத்தமாக தேவாதி தேவனுக்கு முன்பாக தூபம் காட்டும் ஆலயத்தில். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், ஆசாரிய ஊழியம். அப்ப இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்துக்கு தன்னை அவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்திருக்கிறார். நான் என்னுடைய தீமுக்குள்ள போய் நன்றாக கவனி, இந்த ஊழியத்தை செய்யவும் செய்து முடிக்கவும் தன்னை அவன் அர்ப்பணித்து, அந்த அர்ப்பணிப்பில் இருந்தவன் சிறிதும் அவன் விலகவே இல்லை. ஆகவே தான் கர்த்தருடைய தூதன் அவன் தூபம் காட்டிக்கொண்டு இருக்கும் போதே, வீட்டில் இருக்கும் போதே அல்ல, அவன் ஆலயத்திலே வந்து வயது முதிர்ந்து போய்விட்டதுங்க, வயசும் போய்விட்டது. எத்தனை ஆண்டுகள் செய்தான்னு தெரியல, எத்தனை வயசு தெரியல, ஆனா வயது முதிர்ந்து போயிட்டது. வயது முதிர்ந்து போகும் வரைக்கும் தன்னுடைய கால கிரமத்துக்கு ஏற்றபடி தப்பாமல் தவறாமல் ஆலயத்துல போய் கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வேலையை நான் உத்தமமாக செய்கிறேன்ப்பா, செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய முறையின்படி எல்லாம் போய் ஆலயத்திலே அவன் தூபம் காட்டிக்கொண்டு நிற்கும் போது தேவனுடைய தூதன் அவனுக்கு வெளிப்படி சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட இந்த கப்பல் தான் யோவான் சானகரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஸ்திரிகளிடத்தில் பிறந்த விடுது, ஸ்திரிகளிடத்தில் பிறந்த விடுது, அவனை போல ஒருத்தரும் இல்லை என்று இயேசுவா சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்வதற்கு தங்களை அவர்கள் பூர்ணமாக அர்ப்பணித்தார். ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை நான் செய்யணும், செய்து முடிக்கணும். எனக்கு யார் தந்தது? தேவன் தந்தது. அரசாங்கம் அல்ல, அடுத்தவர்கள் அல்ல, தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்யணும், மட்டுமல்ல செய்து முடிக்கணும். அது எவ்வளவு கோஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, தேவன் என நம்பி கொடுத்த வேலை. I have to accomplish the work of God in my life. That is dedication. இதுல நாம் உறுதியா இருக்கணும். உங்களையும் என்னையும் விட திறமசாலிகள் பலர் இருக்கிறார்கள், நல்லவர்களும் உண்டு. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதான் திமோத்தேயு பவுல் சொல்றாரு, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்து. யோசுவா தன்னுடைய வாலிபு பிராயத்தில் அவன் தன்னை அர்ப்பணித்தான், டெடிகேட் பண்ணியிருக்கான் தேவாதி தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அர்ப்பணிப்பின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை பாவிக்க முடியும், பயன்படுத்த முடியும். ஆவே நான் உங்களை சொல்றேன், கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணம் செய். ஹலோ, டெடிகேட் யுவர் லைஃப் அன்டு காட். உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய். உங்களுக்கு உருக்கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின தேவாதி தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. This what I ask you in the presence of God today. ஆண்டவருக்கு என்று நாம் அர்ப்பணிக்காமல் வேறு யாருக்கு நம்ம நாம் ஒப்புக் கொடுக்க போறோம்? இந்த வாழ்க்கை, இந்த விளையாட பெற்ற வாழ்க்கை, ஒரே ஒரு தடவை வாழப்போற இந்த வாழ்க்கையை யாருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க போறோம்? திங்க போகல. ரைட், இப்ப 15 வசனத்தை பாருங்க. யோசுவா 24:15. ரைட், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று டிசைட் யுவர்ஸ் டுடே. இன்றைக்கு தெரிஞ்சுக்கொள்ள, not tomorrow but today, because it is age need. நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுற தேசத்து குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ. இப்படி எல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நானும் என் வீட்டார் போவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இட் இஸ் எ சேலஞ்ச். ஹலோ, இது ஒரு சவால். இது இஸ்ரவேல் மக்களுக்கும் மட்டுமல்ல நமக்கும் ஒரு சவால். நானும் என் வீட்டார் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்றேன்னு கோவிச்சுக்கொள்ளாதீங்க. இன்றைக்கு ஸ்டிக்கர் எல்லாம், பல ஸ்டிக்கர் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, நான் பார்த்திருக்கேன். நான் என் வீட்டார் வந்தால் கத்திரியை சேமிப்போம். நான் வீடியோல தொங்க போடுறது நல்லது, இட் இஸ் குட். வேற படங்களும் வசனங்களும் பார்க்க கத்தோட வசனத்தை வீடுகளில் தொங்க போடுறது நல்லது, ஆனா அதுல உண்மை இருக்க. அப்படி இல்லாட்டால் அதனால நமக்கு ஒரு நன்மை இல்லை. அந்த வசனங்கள் எதற்கு? நாம் அதை பார்த்து உணர்வடைந்து அந்த வார்த்தையின்படி நாம் வாழுவது. அப்படி இல்லாட்டால் நாம் என்ன வழிபட்டா கொள்கிறோம் இல்லை. அழகுக்கு நாம் வேத வசனங்களை நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட வேற பல காரியங்கள் இந்த நாட்டில் இருக்குது அழகுபடுத்துறதுக்கு வீட்டை. ஆனா தேவனுடைய வசனத்தை நாம் தொங்க விடுறது எதற்கு? அவைகளெல்லாம் நாம் பார்க்கும் போது அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள, மாற்றிக்கொள்ள, திருத்திக் கொள்ள அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொங்க விடுகிறோம், வீட்டிலே தொங்க விடுறோம். என கரிமானவர்களே, நானும் என் வீட்டார் மூண்டா. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனி. யோசுவா ஒரு யுத்த வீரர், அநேக யுத்தங்களை செய்த ஒரு யுத்த வீரர். மட்டுமல்ல, கானான் தேசத்துக்குள்ளே அந்த ஜனங்களை கொண்டு வந்தோம். இவன கவனிங்க, இப்படி இருந்தாலும், இப்படி இருந்தாலும் யோசுவா தன் குடும்ப வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருந்தார். தத்து தத்து நான் ஊர்வி பார்த்த போது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெளிச்சம் அது. கத்தர் அவனை வல்லமையாக வழிநடத்தி இருக்கிறார். பல அற்புதங்களை அவன் மூலமாக செஞ்சிருக்கிறார். பல யுத்தங்களை நடத்தி தன் ஜனத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய தேவ மனுஷன், இவ்வளவு பெரிய அரும்பெரும் காரியங்களை சாதித்த மனிதன், சந்திரனையும் சூரியனையும் பார்த்து இருக்கிற இடத்திலே நில்லுங்கள் என்று சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வல்லமை பெற்ற அவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன், நான் சொல்றதை கவனிங்க, தன் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப 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 கவனமா இருந்த. எவ்வளவுதான் ஊழியங்கள் இருந்தால் என் குடும்பமும் முக்கியம்தான். எவ்வளவு ஊழிய பொறுப்புகள் இருந்தாலும் குடும்பம் முக்கியம். பாருங்க, நாம் பேச வேண்டிய சத்தியத்தை பேச என்பது எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தேவை இல்லாவிட்டாலும் நாளைக்கு இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு தேவை என்பது நான் அடிச்சு சொல்றேன். நானும் என் வீட்டாரும் ஒன்றார். What the meaning by that? நான் மாத்திரம் ஆண்டவரை சேவிக்கிறதோடு நின்று கூடாது, நான் மாத்திரம் ஆண்டவரை தொழுதோடு நின்று கூடாது, நான் மாத்திரம் ஆண்டோடு ஒழித்து செய்வதோடு நின்று கூடாது, நானும் என் வீட்டாருமோ என்றார். தடுத்து நான் மாத்திரம் இல்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் முழு குடும்பமும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதில் மிக கருத்தாக இருந்திருக்கிறார் இந்த தேவ மனிதன் மிஸ்டர் யோசுவா. ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு எவ்வளவு பாருங்க. தேவ ஜனத்தை நடத்துற மாபெரும் பொறுப்போட தலையில இருந்திருக்குது, ஆனாலும் தன் குடும்ப பொறுப்பில் இருந்து அவன் தவறவில்ல. பாரு, இதுக்குள்ள இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல, இது பழைய ஏற்பாட்டு காலத்தை நான் சொல்றேன், மோசைக்கு ஒரு மனைவி இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த யோசுவா மாத்திரம் ஒரே மனைவி உள்ள புருஷனா இருந்திருக்க. வெற்றிகள் குவிந்திருக்கு, பாராட்டும் புகழும் ஏறாள், சிறப்புகள் அநேகம், ஆனாலும் கட்டின ஒரு மனைவியோடு தாராளமாக வாழ்ந்து சரித்திரம் படைத்திருக்கிறார் இந்த தேவமணி. இட் இஸ் a challenge for everybody who are live and sitting today in this building. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிக்கும். நான் மாத்திரமல்ல, என் மனைவி பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பதில் யோசுவா கருத்தாக இருந்திருக்கார். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், என் குடும்பம் முழுவதும் தேவாதி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், என் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும், என் குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்கின்ற காரியத்தில் யோசுவா மிக மிக கவனமாக. இப்படி அவர் இருந்தபடியால் தான் மற்றவர்களை பார்த்து சவால் விடுகிறார். நானும் என் வீட்டார் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்கப்படும் என்பதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப தான் செய்யாதது ஒன்றை, தான் நடப்பிக்காத ஒன்றை தன் ஜனத்துக்கு யோசுவா சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இருந்தால் அந்த ஜனங்கள் ஒருவேளை யோசுவாவை பார்த்து சில கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஆனால் தன்னையும் தன் குடும்ப தேவைகளை சேவிக்க போறீர்களோ, நானும் என் வீட்டார் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போறீர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படி அவர் கேட்டார் என்றார், அவருடைய முதிர் வயது வந்தாச்சு, அவருடைய காலம் நிறைவேறி போற கட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்ப என்ன கவனிங்க, அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்த பிற்பாடு அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதை குறித்து நான் சொல்லுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது நன்மைக்கு ஏதுவான மாறுதல் அல்ல, நன்மைக்கு ஏதுவான மாற்றம் அல்ல, தீமைக்கு ஏதுவான மாற்றமாக இருந்தது. அது அவர்களுக்கு தேவனை விட்டு தூரமாக போய் சென்றது. ஆகவே இப்படிப்பட்ட காலத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவாதி தேவனை விட்டு அந்நிய விக்கிரகங்களை தங்களுக்குள்ளே சேர்த்துக் கொண்டார். தெய்வமில்லாத விக்கிரகங்களை தங்களுக்குள்ளே சேர்த்துக் கொண்டார், தங்கள் வீட்டிலே வைத்துக் கொண்டார். யோசுவா இதை அறிந்தார், அவருடைய உள்ளம் பொறுக்கல். ஏனென்றால் இவ்வளவு ஜாதிகளை அழித்து ஜனப்பெருத்த இத்தனை ஜனங்களை ஜெயித்து இந்த ஜனங்களுக்கு தேவன் சொந்தமாக ஒரு தேசத்தை கொடுத்திருக்க, வாழ வைத்திருக்க, அப்படிப்பட்ட தேவாதி தேவனை மறந்து வெறுத்து தெய்வங்களால் விக்கிரகங்களை தங்களுக்குள்ளே வைத்து தொழுது கொண்டதை, வீடுகளுக்குள்ளே வைத்திருந்ததை யோசுவா அறிந்த போது அவரால் சகிக்க முடியவில்லை. He called all the people, எல்லா இஸ்ரவேலரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க யாரை சேவிக்க போறீங்க, இந்த தேசாதேசம் கூடிய தேவர்களை சேவிக்க போறீங்களா அல்லது கர்த்தரை சேவிக்க போறீங்களா? நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போறீங்க? என்ன கரிமானவர்களே, யோசுவா எவ்வளவு பொறுப்புள்ள மனிதனாக இருந்தால், எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை குறித்து கவனமாக, எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்த நம்ம குடும்பத்தை நாம் வளர்ந்துடக்கூடாது. As for me and my household, we will serve the Lord because you are my creator. அனைத்தும் ஆண்டவர் பாதத்திற்கு சமர்ப்பணம். Because the love of Jesus. Think what I am saying. யாரை சேவிக்கப்போ? என்ன கருமானவர்களே, யோசுவா தன் குடும்பம் முழுவதையும் கர்த்தருக்குள்ளே வச்சிருந்திருக்கான். ரைட். இப்ப என்ன கவனிங்க, யோசுவா ஒரு புருஷனா இருந்திருக்கான். ஆகவே அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார், எங்க போறார், அவர்கள் தேவனை தேடுகிறார்களா, பிள்ளைகள் பயபக்தியா வாழுகிறார்களா, அவர்கள் தேவனுடைய வேதத்தை படிக்கிறார்களா, சத்தியத்தை கற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்களா, கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கார்களா, தேவனை தேடுகிறார்களா, கர்த்தரை சேவிக்கிற விருப்பமுடைய உள்ளத்தில் இருக்குதா, இவைகளை குறித்து யோசுவா கவனமா இருக்கு. தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய சொந்த மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறார்கள், தேவனை சேவிக்கிறார்களா இல்லையா என்பதை குறித்து அந்த குடும்ப தலைவன் தேவ மனிதன் யோசுவா கருத்தாக கவனமாக கவனித்து வந்திருக்க. ஆகவேதான் தன் முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சவால் விடவும் சாட்சியாய் வைத்திருக்கவும் கூடியதாக இருந்தது. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் தந்த குடும்பத்தை நீங்க விசாரிப்பீங்க. குடும்ப தலைவர்கள் என்கின்ற பொறுப்பில் நாம் இருக்கிறோம். நம்முடைய மனைவி பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிறார்களா? அவர்கள் கர்த்தரை சேவிக்கிறார்களா? பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறார்களா? தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்களா? ஆண்டவருடைய தேர்வு விருப்பம் இருக்குதா? அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே போறாங்க என்பதை நாம் கவனிக்கிறோம், விசாரிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஸ்கூலால வந்த ஹவுஸ் ஆஃப் காவல் செஞ்சியா? இன்னைக்கு என்ன படிப்பிச்சாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதையெல்லாம் நாம் கவனம், இட் இஸ் குட், அது நல்லது. பிள்ளைகள் படிக்கணும். சில பெற்றோர் இதையாவது செய்கிறார்களே என்று நீங்க மனதுக்கு யோசிக்கிறீங்களோ? ஏன்னா சில தகப்பன்மார் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, வாராங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களோட படிப்பு எப்படி இருக்குது, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட நல்லது என்ன, அவங்களுக்கு இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு அவங்க they don't have enough time. அவங்களுக்கு நேரம் ஓ விருப்பம் இல்லையோ, I don't know. பிள்ளைகள் படிக்கிறார்களா? வீட்டு ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் வீட்டு வந்து படிக்கிறார்களா? அவங்க நன்றாய் படிக்க பண்ணுங்கிறதுல அவளுக்கு என்னெல்லாமோ நாம செஞ்சு கொடுக்கிறோம், இட் இஸ் குட். இந்த மீன் டைம் அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகள் அதை விட கர்த்தரை தேடுகிறார்களா, அவரை சேவிக்கிறார்களா, வேதத்தை படிக்கிறார்களா, வாசிக்கிறார்களா, ஜெபிக்கிறார்களா, எங்கே போறார்கள், என்ன தேடுறார்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களா, தேவனுக்கு பயப்படுகிறார்களா என்கிறதை குறித்து குடும்ப தலைவர்கள் நாம் அதில் கவனமாக இருக்கணும், கரெக்டா இருக்கணும். I tell you people, I know what I am saying. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தவறுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு கணக்கு ஒப்பு கொடுத்தா கைநீட்டினீங்க, காரியம் போச்சுதான் போகக்கூடிய இடத்துக்கு உடனே வந்து சொந்த பிள்ளைகள கொண்டு போறோம். ஐயோ நாங்க பெத்த பிள்ளைகள், எங்களுக்கு அடிக்க அதிகாரம் இல்லையா? நோ நோ நோ, கொண்டு போகலாம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. யாற்று பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள். யாரு பிள்ளைகள், நம்முடைய சொந்த பிள்ளை. ஆனா கவர்மெண்ட் சொல்றது, யூ கேனாட் டச் தே, நீங்கள் அவர்களை அடித்தால் நாங்கள் அவர்களை கொண்டு போயிடும். ஏன் இந்த சட்டம் அப்படி? இந்த உலக சட்டத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமாறுதா? தேவாதி தேவனுடைய வார்த்தையை நாம் மீறி நடந்தால் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லை. உன் பிள்ளைகள் தவறுகிறார்கள் என்பதை நீ தெரிந்தும் அவர்களை கவனிக்காமல் விட்டு அவர்களை கண்டிக்காத குற்றத்திற்காக நான் உன் குடும்பத்துக்கு நித்திய நியாய தீர்ப்பு செய்வேன் என்று யாரு ஆண்டவர் சொன்னார்? ஏலி என்கின்ற தேவ மனுஷன். காலம் முழுவதும் ஆலயத்திலிருந்து ஆசாரியர், பிரதான ஆசாரியர், காலம் முழுவதும் ஆலயத்திலிருந்து கர்த்தருக்கு சேவை செய்த மனிதன். வயது முதிர்ந்த நேரம், வயது முதிர்ந்த நேரம். ஆனால் அவருடைய சொந்த பிள்ளைகள் விடுகிற தவறுகள், தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அவர் கண்டிக்காமல் விட்டதன் காரணமாக ஆண்டவர் சாமுவேல் மூலமாக அனுப்பினார் வார்த்தை, இதன் நிமித்தம் உனக்கு முன் சந்ததிக்கு நான் நீங்காத இரண்டு ஆண்டவர் பொறுத்து 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 பார்த்தார். அவர்கள் மீறி நடந்தது மட்டுமல்லாமல் தேவ ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கும் காரணமாயிற்று. ஆண்டவர் அதற்கு முட்டுப்பிடி வைக்க வேண்டிய ஒரு காரணம். ஏலி காலம் முழுவதும் ஆலயத்தில் ஊழியம் செய்தோம், ஆனால் முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? வயது மூந்த நேரத்தில் இருந்த சீட்டில் பின்பக்கமாக புடறி அடிபட விழுந்து மறித்து போனோம். எவ்வளவு பட்டாரணம், இவர் இங்கே மறிக்க, அடுத்ததாக அவருடைய மருமகள் நிறைமாத கற்பனி குழந்தை பெற்று உடனே மறிக்கிறார். அது மட்டுமில்லை, அங்கே யுத்தம் நடக்கும், அவருடைய குமாரர்கள் யுத்தத்தில் மறித்து போனார். காரணம் என்ன? தீங்குபடுத்த நான் வாழுகிற நாட்கள் கொடிய, நான் வாழுகிற இந்த உலகம் பக்தி அற்று போன ஒரு காலம். பயங்கரமான சம்பவங்கள் கேள்விப்படும், பாவம் தலைவிரித்தாடு, நம்ம பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களை பாவத்துக்கு பிசாசுக்கு விட்டு போறதுக்கு நீங்க இடம் கொடுப்பீர்களோ, அல்லது உங்கள் பிள்ளைகளை விசாரித்து கத்தருக்குள்ள நடத்தி யோசுவாவை போல ஒரு குடும்ப தலைவனாக இருக்க போகிறோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளு. You have to decide today, not tomorrow, but today. This is your responsibility. So because we are going to stand before the Lord because of our responsibility, which has given by the Lord. ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளை ஆண்ட நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து. முதிர் வயதிலும் அவனை கைவிடாது. உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்படி இப்படி என்று பல காரியங்கள் செய்திகளை நாம் கேள்விப்படுறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாலிப நாட்களை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கத்தக்கதாய் பெற்றோர் நாம் என்ன செய்கிறோம்? இது நம்முடைய பொறுப்பல்லவா? ஆண்டவன் நம்முடைய கரத்தில் தந்த மாபெரும் பொறுப்பல்லவா? அவன் பெரிய தேவ மனுஷன், எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கான். ஆனால் தன் குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளவு கவனமா இருந்திருக்கான். நானும் என் வீட்டார் மாத்தட்டி சொல்லிப்பாங்க, நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரும் செய்ய சேலஞ்ச் போர் எவ்ரிபாடி. இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவருக்கு தேவை. கதையினால் அல்ல, வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்கள் எழும்பட்டும். தேவனுக்கு தேவன் நாமத்துக்கு மகிமையாக வாழட்டும். ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கட்டுமே. அவருடைய வருகை வர தாமதித்தார். நானும் என் வீட்டா. எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு வயசான பழுத்த ஊழியர் சில வருடங்களுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, கத்த கேட்டு அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல இப்பயும் ஞாபகம். அவர் கடந்து சொன்னாரு, என் குடும்பமே ஒரு குட்டி பரலோகம். வாலிப பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் அவருக்கு சிறந்த ஊழியக்கார். ஆனா நாம் மாத்திரம் ஊழிய சேட்டுக்கு என் பிள்ளைகள் மாத்திரம் ஊழியம் இல்லாமல் அவங்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும் அந்த தகப்பு நினைக்க இல்லை. என்னை போல என் பிள்ளைகளும் கத்தருக்கு ஏற்ற உத்தம ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக கருத்தாக இருந்தார். பிள்ளைகளும் தகப்பனை பின்பற்றி பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தார். அவர் சொல்றாரு, என் வீடு ஒரு குட்டி பரலோகம். சொல்றன்னு கோச்சு கொள்ளாதீங்க. சிலருக்கு வீடு குட்டி நரகம் போல இருக்கும். அன்னார் வெளியில போனார் என்றால் அவர் எங்க போறார் எப்ப வருவார் என்று தெரியாது. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அது மாத்திரமா அவ்வப்போது வீட்டில் உரசவர்கள் பிள்ளைகள்லாம் கவனித்து பார்த்துட்டே இருக்கும். அம்மா அப்படி இருக்கிறாங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, அவ பார்த்துட்டே இருக்கான். எப்படி நாம சொல்றத பிள்ளைகள் கேட்க போறாங்க? நாம பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இல்லை. எப்படி நாம சொல்றது அவன் கேட்க போறான்? ஆனா நம்ம மனசுல விருப்பம் இருக்குது, பிள்ளைகள் நல்லா இருக்கணும். பொதுவாக எல்லா தாய் தகப்பனும் விரும்புற ஒரு கால், இட் இஸ் ட்ரூ. எல்லா தாய் தகப்பனும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும். பட் பட் நாம் என்ன செய்யறோம், அதுக்கு என்ன செய்யறோம்? தடுத்தறிய உலகத்தின் முறைகளை கையாள போறோமா, அல்லது தேவ வார்த்தைகளை கருத்தாய் கை கொண்டு அவர்களை கர்த்தருக்குள்ள வளர்த்திருக்க போறோமா? திஸ் ஆர் யூஸ் ஃபேமிலி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, தேவனுடைய நியமனம். ஆகவேதான் குடும்பம் என்கின்ற பந்தத்தை உடைக்கிறதுக்கு பிசாசு பல வழிகளில் முயற்சி செய்யறான். பல குடும்பங்களில் நிம்மதியில் பிரச்சனை, கவலைகள், ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மைகள். தாய் ஒரு பக்கம், தகப்பன் ஒரு பக்கம். என்ன சொல்லட்டுமா? தாய் ஒரு சேமிப்பு, தகப்பன் ஒரு சேமிப்பு. பிள்ளைகள் கேள்வி, But family is going. குடும்ப வாழ்க்கை நடக்குது. அவர் வருவார், படுப்பாரு, எழும்புவாரு, போவாரு. இவ வருவா, படுப்பா, எழும்புவா, போவாரு. பிள்ளைங்க காலை எழும்பி வளர்ந்துட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போகுது, வருது போகுது. பட் ஃபேமிலி இஸ் கோயிங். பட் என்ன நடக்குது உள்ளுக்கு? நமக்கு தான் பிடிச்சு தேவாதி தேவன். பக்தி உள்ள குடும்பமா, யோசுவாவை போல ஒரு உதாரணமான குடும்பமாக நான் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருக்கு சாட்சியாக ஏன் ஜீவிக்க கூடாது? குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில மனைவி பலவீனமாக இருந்தால் கணவன் அதை குறித்து கொஞ்சம் கவனம் எடுக்கும். தன்னை போல மனைவியையும் கத்தருக்குள்ள பலப்படுத்துறதுல நாம் முயற்சி செய்யும். அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார், அவளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இருக்கிற தடை என்ன, அவர்களை வளருவதற்கு நான் என்ன செய்யலாம் என்பதை குறித்து புருஷன் சிந்திக்கணும். அப்படிதான் புருஷன் ஊழியத்தில் ஓகோ இருப்பாரு, மனைவி ஹூன்னு இருப்பாங்க. ஒரு மனத்தில் லேட் ஆவார்னு சொன்னா மனைவிக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள இருக்கிற அந்த டெடிகேஷன் இவங்களுக்குள்ள இல்லை. அது உராய்வு ஏற்படும், காலங்கள் போகுது, ஆனா மாற்றம். பட் கணவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு வாழ்ற வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்தார் இருக்கு இருந்தோண்டு, மனைவி வீக்கா இருந்தால் புருஷன் மனைவியை கத்தருக்குள்ள வளர்த்திருக்கிறதுல நாம் முயற்சி செய்யும். அவருடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய். ஒருவேளை கணவன் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவனாகவும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த, ஆனா மனைவியை பார்த்தா உலக சிந்தனை உள்ளவனா இருக்கும். லோத், லோத்தின் மனைவி, இது நமக்கு பெரிய உதாரணம். ரெண்டு பேரும் ஒன்றா கூடியிருந்தார், ஆனா நேரம் வந்த போது காரியம் வெளிப்பட்டு லோத்துக்கு இருந்த அதே சொத்து பத்து தான் லோத்தின் மனைவிக்கும் இருந்தது. எக்ஸ்ட்ராவா ஜோத்ர மனைவிக்கு ஒரு வீடு இருக்க இல்ல, அல்லது சொத்து இருக்க. ரெண்டு பேரும் குடும்பம், லோத்துக்கு இருந்த அதே சொத்து வீடு காணி பங்களா இது இவைகள் தான் லோத்துர மனைவிக்கு இருந்தது. ஆனா ஓடி ஃபேமிலி ரேஸ் போய்கொண்டிருக்கு. ஆனா லோத்து ஏதா சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்காதேன்னு லோத்து திரும்பி பார்க்க, ஆனா மனைவி திரும்பி பார்க்க. காரியம் என்ன, லோத்துக்குள்ள இருந்த அந்த மச்சு வீடு லோத்துர மனைவிக்குள்ள இருக்கு. தன்னோட மனைவியை இழந்து மாத்திரம் இல்ல, தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இழந்துட்டான். லோத்துர மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூடானபடியால் அடுத்த ஸ்டெப் என்ன, ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு மகளும் தகப்பனது முறைகளாக நடந்து பத்து தலைமுறைக்கும் என் சந்ததி என் சன்னிதிக்கு வரக்கூடாது வரக்கூடாது என்று தேவனால் அறுவறுக்கப்பட்ட ரெண்டு சந்ததி எழும்புறது. காரணம் என்ன, மோவான் மோவாப் அம்மாப் என்கின்ற ரெண்டு தேவனால் அறுவறுக்கப்பட்ட சந்ததி எழும்புறதுக்கு காரணம் என்ன, லோத்திர மனைவி விட்ட பெரிய கிரேட் மிஸ்டேக் தான் காரணம். அவள் இருக்கவர்கள் நடத்திருந்தால் இந்த முறைகேடு நடந்திருக்காது. ஒரு தாயோட ரெஸ்பான்சிபிலிட்டி நினைச்சு பாருங்க. நான் வாழுகிற காலம் பத்தியற்று போற காலம், பாவங்கள் பல விதத்திலும் தாண்டவமாடுற காலம், உங்க சந்ததியை நீங்க எப்படி வளர்த்திருக்க தீங்கமாட்டா. டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன், டோன்ட் லூஸ் யுவர் ஃபேமிலி. உங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்திலும் பார்க்க, நீங்க சேர்த்து வச்சிருக்கேன் பேங்க்ல கட்டி வச்சிருக்க எல்லா பணத்திலும் பார்க்க, சேர்த்து வச்சிருக்க நகைப்பொருளும் பார்க்க, உங்க குடும்பம் ஆண்டவர் தந்த மகாபெரிய சொத்து என்பதை மறந்துடாது. பிள்ளைகளை இழந்து சொத்துக்களை சேர்த்து என்னங்க செய்யறது, யாருக்கு சேர்க்கிறோம், எதற்கு சேர்க்கிறோம்? பிள்ளைகளோடு செலவழிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனா வெளிச்சத்துக்கு நேரம் இருக்கு நமக்கு. பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லை, ஆனா வெளிச்சத்துக்கு நமக்கு நேரம் இருக்கு. நாட்கள் போகுது, பிள்ளைகளை இழக்கிறோம், ஆனா பணம் சேருது. யாருக்கு சேர்க்கிறோம், யாருக்கு கொடுக்க போறோம்? பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் இருந்து மன்னறதுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்தா பயங்கர களைப்பா இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்னறதுக்கு, தேவனுக்கு இருந்து பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்றதுக்கு, they don't have enough time. They are losing their children. விட்டீங்க, திரும்ப அவர்களை பிடிக்கும் இலக்குவான காரியம் இல்லை. ஏன்னா அவன் வாழ்ற சூழ்நிலைகள் அப்படி பயங்கரமா. மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில வீக்க இருந்தா ஹஸ்பண்ட் கொஞ்சம் கவனி செலுத்த. மனைவி சாரி கணவன் ரெண்டு மணித்தாலும் ஜெபம் பண்ணுவார் வீட்டு மனைவியை பார்த்தா 15 நிமிஷத்துல முன்னு முடித்து முடிச்சிருவான். எது செஞ்சிக்க ஜெபம் பண்ணியா ஜெபம் பெத்தின வருஷம் வயசு கணக்கா போய்கிட்டே இருக்கு. பைபிள் வாசிங்களா புருஷன் கேப்பானதுக்கு ஒரு ஆதிகாரம் வாசிருப்பான், என்ன படிச்சுக்க கேளுங்க பழைய சொறிவான். நாம் இதை கொஞ்சம் கவனிக்கிறேன், நீ சேர்த்துக்கு வந்தா போதும். உள்ளத்துல என்ன குடிகொண்டிருக்குது, அவங்க எண்ணத்தை அதிகமாக விரும்புறாங்க, தேவனை தேடுறாங்களா, தேவன் ராட்சியத்தை முதலாவது தேடுறாங்களா, அல்லது உலகத்தை தேடுறாங்களா, கத்தர உள்ள வச்சிருக்காங்களா, உலகத்தை உள்ள வச்சிருக்காங்க. சில பேருக்கு பெரிய பெரிய உலகம் எல்லாம் இருக்கு, வெளியில தெரியாத பட ஏசப்பா தோத்திரம்னு சொல்றாங்க. பையன் தேவனை நெருங்க முடியல, நான் அவங்க உள்ள இருக்கிற உலகம் உலகத்தினால் அவன் அவங்க கதைக்கும் போதெல்லாம் உலகத்தை படியே கதைப்பார். அங்க என்ன போகுது இங்க போகுது, அந்த மார்க்கெட்ல என்ன இருக்கு, இந்த மார்க்கெட்ல என்ன இருக்கு, என்ன பிரைஸ், என்ன சொண்டை அங்கே போட்டு எல்லாம் அதை குடிச்சு யோசிச்சுட்டு இருப்போம். அதை குடிச்சே கதை இருப்பாங்க, சொண்டை அங்கே போட்டு உடுப்பு வாங்குற தப்பு இல்ல, ஆனா அதையே யோசித்து அதையே குடிச்சு சிந்தி கொண்டு போகும். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு, பைபிள் சரி கொடுத்து நேரப்பில் நமக்கு ஷாப்பிங் போய் சொண்டை அங்க போட்டு உடுப்பு எடுக்கிற டைம் இருக்குது. யாரை ஏமாத்துறோம், தேவனை தேடுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, ஆனா உலக காரியங்களுக்கு நமக்கு தாராளமாக நேரம் இருக்கு. உனக்கு நேரத்தை தந்த தேவனையும் அலட்சியம் பண்ணாது. உனக்கு காலத்தை நேரத்தை சுகத்தை பலத்து தந்த ஆண்டவரை ஏன் அலட்சியம் பண்ற? நான் சொல்றேன் கேளுங்க, என்ன வசன ஞாபகம், எனக்கு ஞாபகம் தெரியுமா, நான் உங்களை கூப்பிடும் போது நீங்க கேளாத போல இருந்தீங்க, நீங்க கூப்பிடும் போது நானும் கேளாத போல இருந்தேன் அப்படின்னு ஆண்டவர். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வேத வார்த்தைகளுக்கு தேவ வார்த்தைகளுக்கு நீங்கள் கேட்காதபடி உங்களுடைய இருதயத்தை மூடிக்கொழிவுகளாக இருந்தால் நாட்கள் வரும், நேரம் வரும், நீங்க கூப்பிடும் போது ஆண்டவர் கேளாத போல இருக்கும். எங்க கோணைகள் இருக்குது, எங்க தவறுகள் இருக்குது, நாம் அவர்களை கண்டுபிடித்து சரிப்படுத்தும். தேவன் நம்மளை குறித்து ஒரு நல்ல நினைவாக இருக்கு, நம் தவறுகளை நாம் கண்டுபிடித்து அவைதான் 19 தன் பிழைகளை உணர்ற மனிதர். மாறாக மற்றவுடைய பிழைகளையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறதால என்ன நன்மை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிழைகள் இருக்குது. அதே போல மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்து கணவன் பலவீனமா இருந்த நீங்க அதை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லும். அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டோட வேதத்தை படிக்கிறாங்க, கத்திருக்கிற காரியங்கள்ல உற்சாகமா இருக்காங்க, கொஞ்சம் சீதிக்குப்பாங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஹஸ்பண்ட், டோன்ட் லூஸ் யுவர் வைஃப், ஓ டோன்ட் லூஸ் யுவர் சில்ட்ரன். நாம் குடும்பம் ஒருவருவர் நாம் கருத்தாக இருக்கணும், கவனமாக. அப்படி இல்லை போகக்கூடாத இடத்துக்கு போய்விட்டால் எவர் மூலமாகவும் அங்கிருந்து திரும்பிக் கொண்டு. எனக்கு இன்னும் 5 சகோதரர் இருக்கார்கள், அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாஸ்டர்வே இருப்போம். போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டார், யாரும் அவரை மூட்டுக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த அரிய சந்தர்ப்பத்தை இழந்து இஷ்டம் போல மனம் போல வாழ்ந்து பாவத்துக்கு நம்மை விட்டு போட்டு பாதாளம் போய் யாரால் அவர்களை கூட்க முடியும். இந்த கரிமான தேவஜனமே, ஒருவர் ஒருவர் கவனி, குடும்ப வாழ்க்கையை பலப்படுத்து. யோசுவாய் போல பக்தி உள்ள ஒரு குடும்பமாக, பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பமாக, சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக, சமூகத்துக்கு முன்பாக நான் வாழ வேண்டியது தேவன் விரும்புற ஒரு முக்கியமான காரியம், சத்தியம் என்று நான் உங்களுக்கு அன்பாய் சொல்ல 128 சங்கீதத்தை படிங்க. சக் 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 128 சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். நான் அதை குடும்ப சங்கீதம் என்று சொல்றது 128 சங்கீதமா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ, படி படி.
கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்
எவனோ அவன் பாக்கியவன்.
உன் கைகளின் பிரயாசத்தை,
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு பலர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ஆனா அந்த சம்பாத்தியத்தை அவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்குது. பலர் கஷ்டப்பட்டு தேடுகிறார்கள், அவங்க தேடுறது தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாமல் இருக்குது. அவர்தான் நீங்க பயசத்து உன் கைகளும் பிரசத்தை நீ சாப்பிடுவார், அதாவது நீ அனுபவம், நீ எதை தேடுறாயோ அதை நீ அனுபவிக்கணுமே. ஐயா, நீ சேர்க்கிறத நீ அனுபவிக்கணுமே, உடத்தில் இருக்கிறத நீ அனுபவிக்கணுமே. அவன் உன் கையில் பிரயாசத்தை நீ அனுபவிக்க வேண்டும். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு. கீழே போய் பாருங்க, உன் மனைவி கண்டு தரும் திராட்சை செடியை போல, உன் பிள்ளைகள் ஒரு மன கண்டுகளைப் போல, உன் பந்தியை சுத்தில் மீறிவிட்டார். உன் பந்தியை சுத்திலும் உன் பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளைப் போல இருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எதை சுத்தி? உன் பந்தியை சுத்தி. என்ன கவனிங்க, இந்த டைனிங் டேபிள் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். என்னத்தை சுத்தி? உன் பந்தி. சாப்பாட்டு மேஸ் என்னமோ நமக்குள்ள இது சரியான குறைவு. ஆனா அந்த ஜேமன்ஸ் நான் கவனிச்சு பார்த்திருக்கேன், ஒரு பார்ட்டி என்று வந்துட்டா ஒரு டேபிள் என்ன உட்காரு, நீங்க பாத்துருக்கீங்க, பக்கடி பாரு, ஒரு டேபிள்ல உட்கார்ந்து ஒன்னா இருந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல அதிகம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சளவு இல்லை, ஒரு மணித்தியாலம் சாப்பாடு குக் பண்ணுவாங்களா இருந்தா 3 மணி நேரம் டைனிங் டேபிள் இருந்து அதை அனுபவிச்சு பேசிக்கொள்வாங்க. நம்ம காரியம் மாறி இருக்கு. 3 மணி நேரம் குக் பண்ணுவாங்க, 10 நிமிஷத்துக்கு மழை கொண்டு சாப்பிட முடிச்சு அனுப்பிடும். நாம டைனிங் டேபிள் இருந்து பேசுறது குறைவு, ஆனா அவங்களுக்கு டைனிங் டேபிள் இருந்து அதிகமாக பேசுவாங்க. பிள்ளைகள் ஒளிவு மத கண்டுகளை போல உன் பந்தியை சுத்திலும் இருப்பான். சாப்பாட்டு நேரம் என்றால் தாய், தகப்பன், பிள்ளைகள் ஒன்றாக இருந்து ஒரு மேசையில ஒன்றாக இருந்து உணவருந்துறது ஒரு பாக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு தாயும் தகப்பனும் டைனிங் டேபிள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் வேற எங்கேயோ ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறாங்க. பட் தே ஒன் ஃபேமிலி. சாப்பாடு நேரம் வீட்டை சாப்பாடு டேபிள் யார் இருக்காங்க? டைனிங் டேபிள் அம்மா அப்பா இருக்கு. பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க? வேற எங்கேயோ ரெஸ்டாரண்ட்ல. யார்ட்ட பிள்ளைகள்? நம்ம பிள்ளை. பட் இந்த பைபிள் என்ன சொல்றது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுத்திலும் ஒளிவு மர கண்டுகளைப் போல செழித்திருப்பார், கொடுத்திருப்பார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கத்தருக்கு பயப்படுற வாசிக்கிடுவார், கத்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்ன கவனிங்க, 120 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னங்க? ஆசீர்வாதம் என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மட்டுமல்ல, உன் மனைவி கணிதரும் திராட்சி செடியை போலவும், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளைப் போல உன் பந்தி. இது கத்தரால் வருகிற ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க, மனைவி, பிள்ளைகள், வீடு, சுதந்திரம், இதை குறித்து சொல்லப்படும். கத்தருக்கு பயந்திருக்க மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அப்ப தேவனால ஆசீர்வதிக்கப்படுற, தேவனால கொடுக்கப்படுற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி 128 சங்கீதத்தை நாம் வழியா வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குதா? ஹலோ, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்திய சுத்திலும் இருக்கிறார்களா? உங்கள் மனைவி கணிதரும் திராட்சி செடியை போல இருக்கிறாளா? அல்லது வேற விதமாக இருக்கிறாளா? பிள்ளைகள் ரோட்டு வழி நிற்கிறார்களா? ஒருவேளை நீ பணத்தை சேர்த்து குவிச்சு வச்சிருக்காங்க, பிள்ளைகளை படிச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கலாம், பிள்ளைகள் எங்க நிற்கிறாள்? மனைவி எப்படி இருக்கிறாள்? ஆனா கட்ட தருகிற ஆசீர்வாதம் என்ன? உன் மனைவி உன் வீட்டில் கணிதரும் செடியை போல இருக்கும். உன் குடும்பத்தை உன் மனைவி கவனமாய் கவனிக்கிறவளாக இருக்கணும். உன் குடும்பத்தில் உன் மனைவி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கணும். ஒரு தாயுடைய பொறுப்பு, குடும்பத்தில் ஒரு தாயுடைய பொறுப்பு மிக பாரியமே பாரியது என்பதை நாம் மறக்க கூடாது. அவர்தான் பைபிள் சொல்றது, புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாய், புத்தி இல்லாதவளோ தங்கைகளாலே இடித்து போடுகிறாய். என்ன கவனிங்க, ஒரு குடும்பத்துக்கு தலைவன் புருஷன், ஆனாலும் குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு தாடுத்து தான். திங்க் வாட் ஐ அம் சேயிங், இட் இஸ் நாட் மை ஓன், திஸ் இஸ் பைபிளிக். ஹலோ, இந்த நியமனங்களை மீறும் போதுதான் குடும்பங்களுக்குள்ள குழப்பமும் பிரச்சனையும் வருது. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய நியமனங்களை மீறுகிறோமோ அங்கே குழப்பங்கள் இருக்கும், சந்தேகமே. மனைவி வீட்டை கட்டுகிறார், ஆனா புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்காது. ஏன் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. புருஷன் அவன் வேலை செய்யறான், அவன் 8 மணித்தாலமோ 10 மணித்தாலமோ வேலை செய்யறான். வெளியில் அவன் வேலை செய்யணும், குடும்பத்தை கவனிக்கணும், குடும்பத்தை போஷிக்கணும். ஆனா மனைவி என்ன, வீட்டில இருந்து தன் குடும்பத்தை, தன் புருஷனை, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வீட்டை, தன்னுடைய பொறுப்பிலே அவள் கருத்தாக கவனமாக இருந்து கவனிக்கிறாள். யாரால கட்டுப்படுத்து வீடு? மனைவி. என்ன வீட்டில் அவள் தான் அவள் தான் தமிழ் இல்ல அரசி என்றுவார். அவங்க எல்லாம் வேற எங்கே அரசியா இருக்க, அவன் உள்ள பிரச்சனை இருக்குப்பா, பிள்ளைகள் வேற எங்க நிற்கிறப்பா. அப்ப நீங்க சொல்லுவீங்க என்ன பார்த்து நீங்க சொல்றீங்க, இந்த நாட்டில் மனைவி மாதிரி புருஷன் மாதிரி மனுஷன் உழைக்கிறாள் பாருங்க, அவங்களுக்கு எட்டுமா இல்லை. இதான் சொல்றேன் கேளுங்க, இங்கதான் கவனமா இருக்கு. இது உலகத்தின் போக்கு, இது தேவனுடைய நியதி அல்ல. நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாத விட்டுருங்க. இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத், ஐ நோ வாட் ஐ சே. கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து நான் ஒரு வேலை செய்து எனக்கு என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்? அம்மா மாறு அக்கா மாறு வேலை செய்யற தப்பில்லை, ஆனா வேலையை விட நம்முடைய குடும்பம் முக்கியமே. குடும்பத்தை கவனிக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் அந்த பொன்னான நேரத்தை எல்லாம் நாம் வேலை கொண்டு செலவழித்துட்டா பொண்ணை பொருளையும் சேர்க்கலாம், பட் வி லூஸ் தி ஃபேமிலி. புருஷன் வாரார் வீட்டை, அம்மா இல்ல வீட்டை தனியே இருக்க போர் அடிக்கிறது, அவர் போறார் போகக்கூடாத இடத்து. பிள்ளைகள் வர்றாங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டு, அம்மாவும் இல்லை இப்ப அப்பாவும் போயிட்டாரு, இப்ப நாங்க இருந்து என்ன பிரச்சனும், அவங்க உள்ள இருந்து போகக்கூடாத உலகத்துக்குள்ள எல்லாம் போவாங்க, இன்டர்நெட்டுக்குள்ள. இன்டர்நெட் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் சில மாதங்களுக்கு முன்பாக, அந்த தகப்பனார் எனக்கு சொன்ன டொப்பிக்கணும் அருவாசியம் ஒரு தகப்பன என்ன பார்த்தீங்கன்னா, உண்மை சொல்றது நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனி. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க விசுவாச குடும்பம், ஒரு மகனும் ஒரு மகளும், ஆனா பேச சொல்ல மாட்டேன். அவர் சொல்றாரு எனக்கு, பாஸ்டர் என்னுடைய மகன் அவருடைய அறியமைக்காக நான் பரிதாபப்படுறேன், என்னுடைய மகன் வெளியில போறதே இல்லை. அப்படின்னா என்ன செய்யறாரு, எப்பவும் இந்த இந்த சிட்டி இதுக்கு இந்த இந்த டேட்ல தான் இருப்பார், வெளியில போறதே இல்லை. எனக்கு உள்ள அவர் நிக்க ரொம்ப பரிதாபமாக, அர்த்தம் என்ன, அவன் வெளியில போய் ஒருவேளை 10 கிலோமீட்டர் போனா இல்லை, ஆனா உள்ள இருந்து ஆயிரக்கணக்கான மில கிலோமீட்டர் போயிட்டு வருவா இன்டர்நெட்ல. நல்ல பேர் இன்டர்நெட், அங்குள்ள இருந்து அவ எங்க போறான், யாரோட தொடர்பு கொள்றான், இந்த சரித்திரங்கள் எல்லாம் சொன்னா என்னங்க கதைப்பான். இன்டர்நெட்டால நாடே சொன்னேன், விஞ்ஞானம் நல்லதா கெட்டதா என்பது அதை பாதிக்கிறதை பொறுத்துதான். ஹலோ, விஞ்ஞானம் நல்லதா கெட்டதா என்பது அதை நாம் கையாளுகிறதை பொறுத்தது, நாம் பாவிக்கிறதை பொறுத்தது. இன்டர்நெட் நல்லது, ஆனால் அதை தகாத விதமாக பாவித்தால் அது நமக்கு ஆகும். உள்ள இருந்து அவன் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் உள்ள இருந்தே கேட்டு, ஒருத்தன் வெளியில போய் கேட்டு போறான், ஒருத்தன் உள்ள இருந்து கேட்டு போறான், ஆனால் மிச்சம் என்ன கேட்டு போற. டோன்ட் லூஸ் யூர் சில்ட்ரன், டோன்ட் லூஸ் யூர் ஃபேமிலி. குடும்பத்தில் இருக்க முடிய சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தை நீ ரெஸ்டோரண்ட்ல போய் அனுபவிக்கணும். அனுபவிக்க கூடாத இடங்களில் போயா நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அனுபவிக்கணும். இட் இஸ் sin, it is a sin against God. அது தேவனுக்கு விரோதமான பாவம். உனக்கு மெய்யான சந்தோஷம் உன் குடும்பத்தில் இருக்கு, ஃபேமிலி லெவலில் இருக்கு. இவைகளை குறித்து விவரமாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் என்ன கருமானவர்களே, 128 சங்கீதம் தெளிவாய் சொல்றது, உன் மனைவி கனிதரும் செடியை போல இருக்கும், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுத்திரம் ஒளிவு மறக்க, இவைகளுக்காக அடிப்படையாக ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. இது தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். பணம் பொருள் அடுத்தது, படிப்பு, ஆனா இது நமக்கு முக்கியம். படிப்பிருந்து பணம் இருந்து பட்டம் போல இருக்குது, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. ஒருவர் சொல்றார், பாஸ்டர் வேலை முடிஞ்சு வீட்டை போக எனக்கு விருப்பமே இல்லை. காரணம் என்ன, சொல்லவே விரும்பல. என்ன கருமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளை. யோசுவாவை போல குடும்ப வாழ்க்கையிலே நாம் கவனமா இருக்கணும். கர்த்தர் புருஷன் மனைவியை கவனிக்கணும், மனைவி புருஷனை கவனிக்கணும். புருஷன் குடும்பத்துக்கு தலைவன், மனைவி வீட்டை கட்டுறவளாக இருக்க, காக்கிறவளாக இருக்க. என்ன கருமானவர்களே, இந்த நியமனம் மீறும் போது சத்துரு உள்ளே நுழைகிறான், குடும்பத்தில் மேய்கிறான், பிரச்சனைகள், சந்தோஷம் இல்லை, சண்டைகள், ஒருவர் ஒருவர் கசப்பு வறுப்பு, ஒருவர் ஒருவர் செம்மையாக பேசுறதில்லை, வீட்டுக்குள்ளேயே தனி குடித்தனம். அப்பப்பா நான் உலகத்துக்கு பேசல, உங்களுக்கு பேசல, எனக்கும் சரி. நானும் என் வீட்டாரும் ஒன்றால் கத்தரையே சேவை. சொல்கமா என்று போய் சொல்லி முடிச்சுடுறேன். யோசுவால் இருக்க அடுத்த பியூட்டி என்ன தெரியும்? அநேக யுத்தங்களை செஞ்சார், வெற்றிகள் அவருடைய வாழ்க்கையில ஏறாள். மனுஷன் வெற்றிகளை தேடி அலைகிறார், வெற்றி பெறுவதற்கு இவ்வளவோ பிரயாசப்படுகிறார். யாருக்கு வெற்றி விருப்பம் இல்லை? யாருக்காவது தோற்று போறது, தோல்வி பெற்றுக் கொள்வது விருப்பமா இல்லை? ஆனா யோசுவோட வாழ்க்கையிலே வெற்றிகள் ஏறாள், பல வெற்றிகளை குவித்திருக்கிறார், பல வெற்றிகளை சாதித்திருக்கிறார், பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார். என்ன கவனிங்க, வெற்றிகள் அவருடைய வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாக இருந்தாலும் கர்த்தரை சேவிக்க அவர் மறக்கையில பாரு. என்ன கவனிங்க, மனிதனுடைய வாழ்க்கையில தோல்விகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படும் போது அவன் தேவனை நோக்கி போகிறான், தேவனை தேடுகிறான். ஆனா வாழ்க்கையிலே வெற்றிகளும் நன்மைகளும் பெருகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு தூரமாக போகிறான். ஆனா யோசுவோட வாழ்க்கையில இது வித்தியாசமாக இருக்குது. வெற்றிகளை அதிகமாக குவித்தாலும், எத்தனையோ ஏழு ஜாதிகளை ஜெயித்து 31 ராஜாக்களை ஜெயித்திருந்தாலும், வெற்றிகளுடைய வாழ்க்கை சர்வ சாதாரணமாக காணப்பட்டாலும், வெற்றிகள் அன்னாரின் கண்களை குருடாக்கவில்லை, வெற்றிகள் யோசுவாவுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கவில்லை. வெற்றிகளும் அவன் படைத்த சாதனைகளும் தேவனை சேவிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கவும் இல்லை. நேரம் போது நம்பர் 3, என்ன கவனிங்க, யோசுவாட காலத்தில் செல்வத்துக்கும் செழிப்புக்கும் பஞ்சமே இல்லை. நான் வாசித்த அந்த அருமையான வசனம் சொல்லுது, நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க கஷ்டப்படாத கட்டாத பட்டணங்களை நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் நாட்டாத வயல்வெளிகளை நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் வெட்டியெடுக்காத துறவுகள் கிணறுகளை உங்களுக்கு கொடுத்தேன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஒன்றும் குறைவில்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், எனக்கு கவனிங்க, 40 வருஷம் வனாந்திரத்தில் மன்னா எடுத்து புசிக்கிறான். ஏன் தெரியுமா? வனாந்திரத்தில் இவங்கள் தொழில் செய்து வேலை செய்து அப்பம் புசிக்கல. ஹலோ, எங்க இவங்கள் வேலை செய்து தொழில் செய்து, ஆகவே தேவன் 40 வருஷம் சாப்பாடு போட்டார், காஸ்டல் லாஸ், டோட்டலி ஃப்ரீ. ஆனா என்றைக்கு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தாங்களோ அன்றைக்கு மன்னா நின்று போச்சு. அர்த்தம் என்ன? இனிமேல் நீங்கள் வேலை செய்து தொழில் செய்து அப்பம் புசிக்கணும். புரியுதா? புரியுதா? 40 வருஷம் வனாந்திரத்தில் வேலை செய்ய முடியாது, தொழில் செய்யலாது, ஆண்டவர் அவங்களுக்கு அப்பம் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து அவனும் தின்னு புடி பண்ணு புடிச்சிட்டு இருக்கான் முகப்பம் போட்டுட்டு. நல்லா இருக்கு இல்லையா? வேலை இல்லை, டைமுக்கு டைம் ஃபேமிலி ஃபேமிலி ஃபுட் ஒண்ணு குறைச்சு, ரச்சி வேணும்னா ரச்சி, சாப்பாடு ஒவ்வொரு நாள் நல்லா. இதே போலதான் இயேசு, அவர் அப்பத்துக்காக ஒரு கூட்டம் வருப்பா திரிஞ்சுட்டே இருக்கு. இவரோட இருந்தா கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவரோட இருந்தா இவர் போடுவார் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆகவே வேடமா இவர் ஆகவேதான் இயேசுனா அப்பத்துக்காக அல்ல, நீங்க அப்பத்துக்காக என்ன தேர்றீங்க, அதை விட்டுட்டு என்னை அனுப்பின பிதா என்னை அனுப்பினார், நான் தான் உங்கள் ரட்சகர் என்பதற்காக என்ன தேடுங்க. 40 வருஷம் மனாந்திரத்தில் தேவன் சாப்பாடு போட்டார், என்றைக்கு கானான் தேசத்தில் பிரவேசித்தார்களோ அன்றைக்கு மன்னாவை நிறுத்தி விட்டார். அர்த்தம் என்ன? இனிமேல் நீங்கள் வேலை செய்து தொழில் செய்து அப்பம் புசிக்க வேண்டும், வேலை செய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படி என்பதற்காக ஆண்டவர் ஸ்டாப். ஏங்க, பரலோகத்தில் மன்னா குறைஞ்சு போனா ஆண்டு நிப்பாட்டினாரோ? நோ, சங்கீதம் சொல்றது தூதர்கள் சாப்பிட, எனக்கு இது ஆச்சரியம். என்ன தெரியுமா? தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு Really, I am surprised. தூதர்களுக்கென்று ஆண்டவர் ஒரு சாப்பாடு வச்சிருக்கிறார். Do you believe? அந்த சாப்பாடு கொடுத்திருக்கு. யாருக்கு? தன் ஜனத்து. ஒவ்வொரு நாளும் புசிச்சிருக்க என கருமானவர்கள். செல்வத்துக்கு குறைவில்லை, செழிப்புக்கு குறைவில்லை, வசதியான தேசம், நல்ல தேசம், நல்ல பட்டணங்கள், எல்லா செழிப்பும் இருக்குது. என்ன கவனிங்க, வசதி இருக்குது, செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது. ஆனால் யோசுவாவோ கர்த்தரை சேவிக்கிறதுல தவறவே என்ன கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்கு செல்வ செழிப்பு, வாழ்க்கையின் வசதிகள் தேவனை சேவிக்கிறதுக்கு தடையா இருக்கு. கஷ்டம் இருக்கும் போது கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் கதறுவார், கண்ணி விடுவார். ஆனால் வாழ்க்கையிலே வசதிகள் பெருகும் போது, செல்வமும் செல்வாக்கும் பெருகும் போது, கர்த்தரை சேவிக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தங்களையே தாங்கள் சேவித்துக் கொள்வார்கள், அல்லது உலகத்தை சேவித்துக் கொள்வார். நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோம்? நான் முடிக்கிறேன். என கருமானவர்களே, சூழ்நிலைகளும், யோசுவாவை சுற்றி இருந்த சூழ்நிலைகளும் அவன் தேவனை சேவிக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கு. இன்னைக்கு நாம் ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, சந்தர்ப்பம் சரியில்லை, தேசம் சரியில்லை, நான் சுத்தி இருக்க இடம் சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் சரியில்லை, என்னுடைய சிநேகர்கள் சரியில்லை, என்னுடைய உறவினர்கள் சரியில்லை, மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, தேவனை சேவி. நோ, ஸ்டாப் இட். தேவனை சேவிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லை சொல்லாது. ஆண்டவர் சூழ்நிலைகளிலும் பெரியவராக இருக்கு. He can change anything because he is almighty. எல்லாம் தேவனாலே ஆகும் என்று பைபிள் தெளிவாக, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனுக்கு கூடாத, ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே யோசுவாவுக்கு அவன் இருந்த சூழ்நிலைகள் தேவனை சேவிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கல. இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலைகள், நாம் இருக்கிற தேசமோ, நம்மை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோ தேவனை சேவிக்கிறதுக்கு தடை என்று தயவு சொல்லாது. தேவன் சூழ்நிலையிலும் பெரியவராக இருக்கிறார். என்ன கரிமானவர்களே, யோசுவா சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லணும், நானும் என் வீட்டாரும் ஒன்றா கர்த்தரே சொல்ல. உலகத்தை அல்ல, மனுஷனை அல்ல, பொன்னையும் பொருளையும் அல்ல, நானும் என் வீட்டாரும் ஒன்றா கர்த்தரே சொல்ல என்று உண்மையா சொல்லுவா இருந்தார். தேவ பார்வையில நீ விளையாடப்பட்ட தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்வியல நிறைவேறும் என்று சத்தியமாய் சொல்லணும். கத்திரவங்களை ஆசிர்வதி. எல்லாரும் கொடுத்து